நம பார்வதிபதையே நகர மகாதேவ.
இத்திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டிருந்தருளி நம்ம எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வழிடுமை கொண்ட நாயகி சமேத ஸ்ரீ சிவந்தியப்ப சுவாமியுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு சைவ மக்களின் குலதெய்வமாக விளங்கும் மாதவ சிவஞான மலரடிகளை முக்கரணங்களாலும் வலுத்திக் கொண்டு சைவ மையன்பர்களே அனைவருக்கும் அடியேன் பணிவன்மான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க வேண்டியது பத்தாம் சூத்திரம். இந்த பத்தாம் சூத்திரத்திற்கு நாம் இதற்குள் நுழைவதற்கு முன் ஒன்பதாம் சூத்திரத்தை நாம் மிக தெளிவாக அதை அப்படியே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் எல்லா சூத்திரமுமே ஒன்று கொண்டு தொடர்புடையதான். இவை மிகவும் நெருங்கிய தொடர்புடையவை. ஒரு செய்தியை கொண்டு போய் முடிக்கப் போகின்றார் அப்படி 9, 10, 11 என்று போய் முடிப்பார். ஆகையினாலே நாம் எட்டாம் சூத்திரத்தில் பார்த்தது போல இன்னும் சொல்ல போனால் ஆறாம் சூத்திரத்திலே சத்து பொருள் இது அசத்து பொருள் இது என்று வரையறுத்து தெரிந்து கொண்டோம். அவ்வாறு சத்தையும் அசத்தையும் வரையறை செய்து அறிந்து கொண்ட பொருள் சத்தோ அன்றி அசத்தோ என கேள்வி கேட்ட பொழுது, அவ்வாறு இரண்டையும் அறிந்து கொண்ட பொருள் சத்தும் ஆகாது அசத்தும் ஆகாது, பொருளால் இரண்டிற்கும் வேறானது, அப்படியான அதன் தன்மைதான் என்ன என்று கேள்வி எழுந்த பொழுது, அது சார்ந்ததன் தன்மையை பெறும், அசத்தை சார்ந்தால் அசத்தின் தன்மையை பெறும், சத்தை சார்ந்தால் சத்தின் தன்மையை பெறும், அந்த பொருள் என்ன? அதுதான் ஆன்மா. ஆன்மா சிவத்தை போல சத்து பொருளும் அல்ல. சிவத்தை மாதிரி சத்துனா ஒன்றுமே தேவையில்லை நமக்கு. சிவத்தை மாதிரி நாம நிலைத்த தன்மையிலே பேரின்பமாக சத்து சித்து ஆனந்த நிலையிலே இருந்து ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. அசத்தாகிய பிரபஞ்சமோ தோன்றி அழிந்து இப்படி நிலைத்தன்மை இல்லாமல் விகாரம் அடையக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. ஆன்மாவின் இயல்பு எப்படி என்றால் சார்ந்ததன் தன்மை. ஆக ஆன்மீகம் என்ற ஒரு நிலையிலே வந்து ஆன்மா பரம்பொருள் என்ற நிலையிலே சிந்திப்பவர்களுக்கு இதை மாதிரி தெளிவுபடுத்தி தெளிவாக சொல்லக்கூடிய சமயம் வேறு எதுவும் கிடையாது. அது பல சமய கருத்துக்களையும் படித்து குழம்பி அப்புறம் சைவசித்தாந்தம் படித்தால்தான் அதனுடைய அருமை தெரியும். அது மாதிரி பல்வேறு உரைகளை படித்து பல்வேறு ஐயங்கள் கொண்டு மிக சிரமப்பட்டு அப்புறம் எப்படிதான் தெளிவு கிடைக்கும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் சிவஞான உரை படிக்கிறது பாருங்க, அதுதான் அப்பதான் சிவஞானசோமனுடைய உரையுடைய உண்மைத்தன்மை அப்பதான் தெரியும். முதன் முதலாக படிக்கும் போதே சிவஞான உரையோடு அல்லது அதை அடிவற்றி எழுதுகின்ற ஒரு உரையோடு படித்தோம்னா நமக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியாது. நாங்கள் யார் யார் உரையலாமோ படிச்சு வந்தோம். சிவஞான சுவாமிகள் அப்படின்னா அவங்க உழுந்து ஒன்றும் தெரியாது, சைவத்துக்குன்னு வந்த பிறகு கூட. அதனாலதான் எது தெளிவு என்பது அப்போதான் உணர முடிந்தது. அது மாதிரி சைவம்னு வரல எடுத்த உடனே, எங்கெல்லாமோ சுத்தி தான் சைவம்னு வந்தோம். இப்போ சைவம் இதெல்லாம் மற்ற கொள்கை என்ன சொல்கின்றன, சைவம் என்ன சொல்கின்றது தெரியும் போது அது சைவம் படித்தே வரலாம். வையாபுரி அவர் சொன்னது போல பரவக்கம் சித்தியார் பரவக்கமும் சங்கற்பனாரும் படித்தோம் என்றால் தெளிவு கிடைக்கும். என்னென்ன சமயங்கள் அவர்கள் என்னென்ன அளவையிலே நின்று பேசுகின்றார்கள். ஒரு சமயத்தாரில் நீங்க வந்து பேச போறீங்கன்னா அவர்கள் எதையெல்லாம் அளவையாக கொள்கின்றார்கள் அப்படிங்க தெரியணும். அந்த அளவைக்குள்ள இருந்து அவன் பேசுவான். இப்ப உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம், ஏன்னா ஒரு சமய வரம்புக்குள் நின்று பேசுவதே ரொம்ப குறைந்து போச்சு. என்னன்னா பக்தி சொற்பொழிவும் என்ன வியாபாரமாக போய்விட்டது. எந்த கோயிலும் அதுக்கு தகுந்தபடி பேச வேண்டியது. இதுல ரெண்டு வகை உண்டு. சிலருக்கு பேச்சாளர்களுக்கு இதை பத்தியே தெரியாது, சமய வரம்புகளை பற்றி தெரியாது, தெரியாமல் அவர்கள் ஏதாவது பேசுவார்கள். நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டே வரம்பு கடந்து பேசுவதும் உண்டு. எந்த இடமோ அதுக்கு தகுந்தபடி பேசுவது. அதனால உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பேச்சுகளையே கேட்டு மக்கள் வளர்ந்து வருவதனாலே உங்களுக்கு சிரமம் இல்லை. ஒரு சமயத்தோடு போய் நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரு சமய வரம்புக்குள்ளாமலாம் பேசிக்கிட்டு இருப்பான். அதை எங்க ஆசிரியர் சொல்வார்கள், ஒரு சடுகுடு விளையாடணும்னா 4 பக்கம் கோடு போட்டு விளையாடணும். இங்க பாட்டுல சருகுடுன்னு வருவீங்க, அம்மன் பாட்டுல விக்கசிங் போலாம், அம்பலம் வாழ போலாம், சிவந்தி போலாம், ஒன்னா எப்படி நமக்கு மூச்சு இருக்கும்? அந்த மாதிரி ஓடக்கூடியவர்கள் தான் பெருகி கிடக்கின்றார்கள். ஆகவே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். ஆகவே நமக்கு எல்லா சமய கருத்துக்களையும் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களே வழங்கியிருக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் வழங்கியிருக்கிறார்கள், சங்கற்பிரணாரத்தில் வழங்கியிருக்கிறார்கள். அதை விட்டதெல்லாம் அதை படித்தால் சைவ சித்தாந்தம் அப்ப என்ன சொல்கின்றது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஆக இவ்வளவு கருத்துக்களும் நம்ம ஒவ்வொன்றையும் கேட்கும் போது அது பொருந்துவது போல தோன்றியது. ஆனால் அதனுடைய பொருந்தாமைகளை எடுத்து எடுத்து காட்டி இவையெல்லாம் மெய்யல்ல என்று கண்டு கழிப்பித்து மெய்யாவது எது என்று அந்த மேலான பொருள் ஒன்று இருக்கின்றது, அதை சிவப்பிரகாசத்தில் போய் பார் என்று சங்கற்பிரணாரத்தில் சொல்லுவார், உமாசம் சொல்லுவார். அப்படி சிவப்பிரகாசம் படிக்கும் போது அதனுடைய மேன்மை, சித்தாந்தத்தின் மேன்மை அப்போதுதான் தெரிகின்றது. ஆனால் அதை தெளிவாக தெரிந்து கொண்டது எப்போ அப்படின்னா சிவஞான சுவாமிகள் உரையை படிக்கும் போதுதான். அவர் சிவபிராசத்து உரை எழுதவில்லை, இருந்தாலும் கூட அவர்கள் சித்தியாருக்கும் சிவஞான போதத்திற்கும் அதுவும் சிவஞான போதத்திற்கும் மாபாடியம் செய்திருக்கின்றார்கள். அந்த மாபாடியத்திலே ஆண்டாண்டு சிவபிரகாசத்தை எல்லாம் அவர்கள் தெய்வி வாட்டி விளக்கி இருக்கின்றார்கள். அந்த விளக்கத்தை படித்தவுடன் தான் நமக்கு சிவபிரகாசனுடைய மெய்ப்பொருள் நமக்கு விளங்குகின்றது. அந்த வகையிலே இங்கே அதுபோன்ற வழிநூல் சார்பு நூல் ஆகியவற்றின் துணை கொண்டு அவற்றிற்கு மாதவ சிவஞான அவர்களுடைய உரையின் துணை கொண்டும் தான் நாம் இந்த மெய்கண்டாரருடைய சிவஞான போதத்துக்கு போக முடியும். ஏன்னா இது வந்து மிக மிக மேலான நான்காம் சத்தினி பாதம். உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தான் இப்ப நான் பயன்படுத்தலாம் என்று கருதுகின்றேன். நீங்கள் திருவருட் பயன் ஐயா அவருடைய உண்மை விளக்கம், ஐயா உண்மை விளக்கம்னா சும்மா பாட்டுக்கு மட்டுமா புரிசுட்டு போனார்கள், ரொம்ப விரிவாக சொன்னார்கள். இதுல உங்களுக்கு எவ்வளவு புரியுமோ பரவாயில்ல, கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றில் ஏதாவது தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக இது என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொடர்வீர்கள். அது ஒரு நல்ல யுக்தி, அது என்னை மிகவும் கவர்ந்தது. அதுபோல் நம்முடைய ஐயா அவர்கள் நேற்று வந்து விட்டார்கள், நம்முடைய கங்காதரன் ஐயா அவர்கள். அவர்கள் எப்போதுமே இந்த கடைசி நாட்களில் வருவதிலே ஒரு பெரிய ஒரு அனுகூலம் இருக்கின்றது. என்னவென்றால் அவர்கள் நாங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கின்றோமோ இதற்கு அடுத்த நிலையிலே அவர்கள் சமய ஒப்பீடு என்று சென்ற முறை சொன்னார்கள். சமய ஒப்பீடு என்று சொல்லும்பொழுது நாங்கள் இந்த சமய அடிப்படையை தான் பேச முடியும். ஒவ்வொரு சூத்திரத்திலும் நாங்கள் ஒவ்வொருத்தர் கூட ஒப்பீடு பண்ணிட்டு பேசிட்டு இருந்தா பாட முடியாது. அப்போ சித்தாந்தத்தை மாத்திரமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவர்கள் அதை பிரசமயங்களோடு இணைத்து சித்தாந்தம் எப்படி உயர்ந்து என்று காட்டும்பொழுது நாங்கள் பாட சொல்வதின் பயன் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது. அப்படி அருமையாக சென்ற முறை அவர்கள் சமய ஒப்பீடு செய்தார்கள். இந்த முறை அவர்கள் சமய வரலாறு என்று எடுத்துக்கொண்டதாக சொன்னார்கள். அதுவும் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். சைவ சமயத்தினுடைய மேன்மையை உணர்த்தும். இங்க வந்து இந்த ஒப்பிட்டு உயர்வு கூறுகின்ற வாய்ப்பு நமக்கு இடையில வருது. இருந்தாலும் முழுமையாக ஒவ்வொரு சமயமாக எடுத்து வைத்து பார்க்க முடியாது. இப்ப நீங்க சைவத்தை பற்றி ஓரளவு அதனுடைய ஒரு வரம்பு தெரிந்து விட்டது. இப்ப அவர்களை போன்றவர்கள் வந்து அப்படி ஒப்பீடு செய்யும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த வகையிலே இந்த பத்தாம் யுத்தத்துக்கு வரும் முன்பு நாம் ஆறாம் யுத்தத்தில் பார்த்தது போல என்றும் ஒரே தன்மையாக இருப்பது சத்து, நிலை மாறக்கூடியது அசத்து என்று பார்த்தோம். பாசஞான பசஞானங்களால் அறியப்படாமல் சிவம் என்ற நிலையிலே இருக்கின்றான். பதிஞானம் ஒன்றாலே அறியப்படக்கூடிய சத்து என்ற நிலையில் இருக்கின்றான் சிவசத்துன்னு பார்த்தோம். சரி, இப்ப சாதிக்க வேண்டிய அதிகாரி யார் அப்படின்னா ஆன்மா. அவன் என்ன செய்வான்? அசத்தை சார்ந்து, அசத்தாகிய உலகத்தை சார்ந்து அது அதை போலவே நிலையில்லாமல் பிறவியிலே சுழன்று கொண்டிருக்கின்றான் இந்த ஆன்மா. இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும்? இந்த அசத்தாகிய உலகச் சார்பை நீத்து சத்தாகிய சிவத்தை சார வேண்டும் இல்லையா? இதுதான் அவன் செய்ய வேண்டிய சாதனை. இந்த சாதனைக்கு ஏற்ற சாதனம் எது? எந்த கருவியை கொண்டு இவன் உலகச் சார்பை விடுத்து சிவச்சார்பை கொள்ள வேண்டும் என்றால் அது திருவருள் தான். அவன் அருளாலே அவன் தான் வணங்கினான். அவனருளே கண்ணாக காணி நல்லால் என்று சொல்லிவிட்டார்கள். எதிர்மறையாக சொல்லிவிட்டார்கள், காட்டோனாதே என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப நம்ம இன்னொன்னு நினைவு வச்சுக்கணும். நல்லா அஞ்சாம் சூத்திரத்திலே பார்த்தோம், உலகத்து விடயத்தை அறியது கூட சுவை ஒளி ஊர் ஓசை அஞ்சலி எதை அறியணும் கூட அமௌனத்தினால் அறிய முடியும். அப்படி இருக்கும்போது சிவத்தை மட்டும் நாம அறிந்து கொள்ள முடியுமா? சிவத்தையும் அவனுடைய அருள் உணர்த்தினால்தான் முடியும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை கொண்டு நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் பிரபஞ்ச சார்பை நீத்து விடுகின்றார்கள். எப்படி நீத்து விடுகின்றார்கள் என்றால், நாம் உலக சார்பு கொண்டிருக்கின்றோம், இந்த உலகம் நிலையற்றது அசத்து. எப்போ அசத்தை விட்டு சத்துக்கு வருவா? நாம சார்ந்திருக்கிறது அசத்து, நாம சார வேண்டிய பொருள் சத்து அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானம் வந்தால் அல்லவா இதிலிருந்து போகணும்னு நினைப்பான். அதான் நான் முதலே சொன்னேன், ஆணவமலத்தை பத்தி நான்காம் சூத்திரம் சொல்லும்போதே சொன்னேன், அது பந்தப்படுத்துவதுன்னு சொன்னேன். அதனால பாசம்னு சொல்றோம். பாசம் என்ற சொல்லுக்கு கயிறு என்று பொருள். தமிழ்ல வந்து கயிறு தான், பாசக் கயிறு அப்படின்னு நம்ம சொல்றோம். பாசம் என்றாலே கயிறு தான். ஒரு சுதந்திரமாக அலைந்து தெரியக்கூடிய இயல்புடைய ஒரு பசுவை அந்த கயிறானது எப்படி பிணித்திருக்கின்றதோ அது மாதிரி சிவத்தை சார்ந்து பேரானந்தத்தை அனுபவிக்கும் உரிமை உடைய ஆன்மாவை அப்படி அந்த சிவத்தை அறிய விடாமல் தடை செய்திருப்பது இந்த ஆணவ மலம் பார்த்தோம். ஆனா என்ன வேறுபாடு? அங்க பசுவுக்கு தெரியும், இந்த கயிறு நம்மை பந்தப்படுத்துகின்றது, இது எப்போது இந்த கயிறு தடை விலகும், எப்போது நம்ம போவோங்கிற ஒரு நினைப்புல இருக்கும் அது. ஆனா நமக்கு அதை விட நம்மளுடைய நிலை வந்து ஒரு பரிதாபமாக இருக்கின்றது. என்ன தடை இருக்கின்றது? எல்லாம் நல்லா தானே இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு இருக்கும். அப்ப எப்போது அந்த அடிப்படை ஞானம் வருகின்றதோ அதைத்தான் உபநிடதங்களிலே நித்யா நித்திய வஸ்து விவேகம் என்று சொல்கின்றார்கள். இது வரணும் முதல்ல. நித்திய அனித்திய வஸ்து விவேகம். வஸ்து என்றால் பொருள். எந்த பொருள் நித்த பொருள், நிலையான பொருள்? எந்த பொருள் நிலையற்ற பொருள், அனித்த பொருள் அப்படிங்கறத அறியக்கூடிய அறிவு வேண்டும். அதுதான் சுவாமியை சொல்லுவார். சிவஞான போதம் கேட்போர்க்குரிய யார் அப்படிங்கிற இடத்துல சொல்லுவார். நித்திய அனித்திய பொருள் பற்றி விவேகம், இதுதான் நித்த பொருள். நாம இப்ப சார்ந்திருக்க பொருள் அனித்தம், உலகம் நிரந்தரமானது அல்ல, பல்வேறு வேறுபாடுகளை அடையக்கூடியது. அப்ப நித்த பொருளை சார வேண்டும் அப்படிங்கிற விவேகம் வரணும். இப்ப சார்ந்திருப்பது அனித்தமான பொருள், நிலையற்ற பொருள்னா அப்ப இது ஐயோ இது கூட சார்ந்திருக்கோமே அப்படிங்கிற அச்சம், அதான் பிறவிக்கு அஞ்சி. பிறவிக்கு அஞ்சி. அப்ப நித்த பொருளை சார வேண்டும்ங்கிற வேட்கை, வீடு வேறை காதலிப்போர். அப்படிப்பட்டவர்களுக்கு ஓதத்தக்கதுன்னா, ஏன்னா அஞ்செழுத்தின் விரிவுதானே, என்ன அஞ்செழுத்து திற்கல யாருக்கு ஓடத்தக்கது? மானும் காதலாருக்கு ஓதலாமே உபாசிவன் சொன்னார். அசத்தின் சார்பை விட்டு அசத்தின் சார்பை மாற்றிவிட வேண்டும், இந்த சார்பை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை விடுத்து சிவத்தை சார வேண்டும் என்கின்ற ஆசையுடையவர்களுக்கு ஓதலாமே சொன்னாங்க. அஞ்செழுத்தின் விரிவுதான இந்த நூல்களும், அப்பயப்பட்டவர்களுக்கு ஓதத்தக்கது அப்படின்னாங்க. இப்ப நாம வந்து சரியை என்ற நிலையிலோ அல்லது கிரியை என்ற நிலையை வைத்துக் கொண்டோ இதை ஞானமாக பார்க்கின்றோம், அபரஞானத்தை பார்க்கின்றோம். ஆக அப்படி ஏழாம் சூத்திரத்திலே உணர்த்தினார். அப்போ அதற்கு வழி என்ன? திருவருளால் தான் இந்த உலக சார்பை நாம் நீக்கிக் கொள்ள முடியும், நீக்கிக் கொண்டு சிவத்தையும் சார முடியும். அந்த திருவருள் எப்படி வரும்? குருவருளாக ஆன்மாவை வந்து அடையும். அந்த குருவருள் எப்போது வரும்? இந்த ஆன்மா தவங்களை இயற்றினால், சைவ சமயத்திலே தவங்கள் என்று எவற்றை சொல்லியிருக்கின்றனவோ அந்த தவங்களை செய்தால், அந்த தவத்தின் முதிர்ச்சியினால் அந்த தவங்களை முற்றுவிக்கும் பொழுது வரும். வந்து என்ன செய்யும்? உபதேசம் செய்யும். வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றார். அது செய்கின்ற உபதேசம். உபதேசம் வந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ என்றார். பெருத்த வசன வகுப்பு என்று அருணகிரி பெருமான் ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். அது முருகப்பெருமானுடைய உபதேசம் தான் சொல்கின்றார் இல்லையா? பெருத்த வசனம் சொன்னது உபதேசத்தை. அந்த உபதேசமே ஒரு தீக்கை, தீக்கையில் அதுவும் ஒன்று. அங்கே சாஸ்திரம் போதிக்கப்படும். அது என்ன? சாஸ்திர தீக்கை. நாம நடத்துற வகுப்பு வேறு. அங்க மெய்கண்டார் வந்து அருளந்த சிவாச்சாரியாருக்கு சிவஞான போதம் நடத்துவது மாதிரியா நாம நடத்திட்டு இருக்கோம்? இல்ல, நாம வந்து என்ன தெரிந்து கொள்கின்றோம், அவ்வளவுதான். இப்படி இப்படி இருக்கின்றதுன்னு தெரிந்து கொள்கின்றோம். அங்க என்ன? அருளந்த சிவாச்சாரியார் அவர் தம்முடைய உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் மெய்கண்டாருக்கே அர்ப்பணித்து விட்டு கேட்கொண்டிருக்கின்றார். சரி, இவர் என்ன சொல்றாரு பாப்போம் அப்படின்னு கேட்கல. அது மாதிரி மெய்கண்டாரும் அப்படி மதிக்கக்கூடிய நிலையிலே அவரும் இருக்கின்றார். சீவன்முத்தர்களே கொண்டாடக்கூடிய நிலையிலே இருக்கின்றார். ஏன்னா அவர்கள் அவரால் தான் இவர்கள் சிவன்முத்தர் நிலையை அடைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இவரை கொண்டாடுகின்றார்கள். அப்போ அந்த மாணாக்கர்கள் மனவாசகம் கிடந்தார் அருணந்த சிவம் அனுபவபூர்வமாக உணர்கின்றார்கள், பாச நீக்கம் பெறுகின்றார்கள். அப்போ அந்த ஞானாசிரியன் சிவபெருமானே ஞானாசிரியனாக வந்து, ஆன்மாவாகிய நீ அசத்தின் சார்பை கொண்டிருந்தாய், அதை ஐம்பொறிகள் மேல வச்சு சொல்றார். ஏன்னா தூளமா அது மூலமா தான் தெரியும். அதான வாயில் எல்லா வினைகளுக்கும் வாயில் அதுதான், அதனால அது மேல வச்சார். நீ ஐம்பொறிகளாக வேடர்களோடு கூடி உன்னுடைய பெருந்தன்மையை மறந்து அந்த ஐம்பொறிகளோடு வளர்ந்து களைத்து போய்விட்டாய். எய்த்தேன் நாயேன் அப்படின்னு ஏங்குறவரை பார்த்தா களைத்து போய்விட்டான்னு சொல்றதுக்கு வருவார் குருவா வருவார். அதனால வந்தார், குருந்தமரத்திற்கு வந்தார் குருவா. எய்த்தேன் நாயேன், இனி இங்கு இருக்கில்லேன்னு சொன்னார். இந்த அசத்தோடு நீ சார்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னார். அப்போ குருநாதர் அந்த நிலையில் இருக்கும்போது தவங்களை முற்றுவித்ததுனாலதான் அவருக்கு அந்த ஞானமே வந்தது. இங்க அங்க இருப்பது களைப்புங்கிற அந்த களைப்பே வந்தது. அப்பொழுது வந்து குருநாதராக வந்து அவருடைய ஆன்மாவின் பெருந்தன்மையை உணர்த்தி, நீ சார வேண்டிய பொருள் எம்மைத்தான் சார வேண்டும், சிவமாக எம்மைத்தான் சார வேண்டும்னு அவர் உணர்த்த உடனே விட்டு, அந்த தத்துவங்களின் சார்பை விட்டு, அவன் ஏற்கனவே அந்நியமில்லாமல் பிரிப்பில்லாமல் கலந்திருப்பதனாலே அவனுடைய திருவடியை கூடும் என்று சொன்னார். அப்போது இதை கேட்கும் பொழுது திருவடி கூடிவிட்டாச்சு, வீடு வேறு முடிந்தது என்று ஒரு நினைப்பு நமக்கு வரும். இனிமேல் சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? அரண்கள் செருமே என்றாச்சே அப்படின்னா, அந்த அரங்கனோடு கூடி அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கும் நிலைதான் பரம முத்தி நிலை. அதுதான் முடிவான முத்தி நிலை. அதைத்தான் சாயுஜ்யம் என்று சொல்வார்கள், நிட்டை என்று சொல்வார்கள். அந்த நிட்டையானது படிப்படியாக நிகழும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஆன்ம ஞானம் வந்து படிப்படியாகத்தான அறியுது. சோபான முறையில் அறிவிக்கும் அறிந்தன்மை தாகிய ஆன்மா அப்படின்னு எழுதுவார். ஏன்னா ஆன்மா அறிவுக்காரியம் அறிவுக்காரியம்னு முதல்ல அப்படிதான் போதிப்பாங்க. ஏன்னா அந்த விஷயம் முதல்ல மனசுல உறுதியா பதியறதே ஒரு பெரிய காரியம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இப்ப அறிவித்தா அறியும்னா அறிவிச்சுட்டா உடனே எல்லாத்தையும் அறிஞ்சிடும் நினைக்கக்கூடாது. அதை படிமுறையில் தான் அறியும். நம்ம வாழ்க்கையில அனுபவம் அப்படிதான் இருக்கு. உலகியல் எது உண்மையோ அது உலகியலோடு பொருந்தும். ஏன்னா நம்ம உலக வாழ்க்கையை உண்மைன்னு சொல்றவங்க, அதை பொய்னு சொல்றவங்க இல்ல. மற்றவர்கள் கொள்கை உலகியல் வாழ்க்கையோடு முரணும், அதுக்கு தாங்க உலகம் பொய்ன்னு சொல்லுவாங்க. நாம அப்படி இல்ல, உலகம் உண்மை. நம்முடைய கருத்துக்களுக்கு உலகத்திலிருந்தே உதாரணம் காட்டி சொல்கின்றார்கள். எல்லா காலத்துக்கும் பொருந்தும்படி ஆன்மாவையும் கண்ணையும் சொல்லலாம்னா எல்லா காலத்தையும் சொல்லலாம். எத்தனை கம்ப்யூட்டர் வந்த வளர்ந்தா என்ன, இதை சொன்னா அவனுக்கு புரியாமலே பேரப்போது. அவ்வளவு தெளிவாக சொல்லி வைத்திருக்கின்றார். கண்ணை விட்டுட்டா கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கான் இல்லையா? ஆகையினாலே இங்கே அந்த வகையில் அந்த சிவபெருமான் ஞானாசிரியனாக வந்து உணர்த்திய உடனே அனுபவ அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா சாத்திரம் படிச்சிருக்கு. சரியை செய்யும் போதே சரியையில் ஞானம்னு சாத்திரம் படிச்சிருக்கோம், கிரியை செய்யும் போது கிரியையில் ஞானம்னு அப்பவும் சாத்திரம் படிச்சிருக்கோம், யோகம் ஏற்றும் போது யோகத்தில் ஞானம்னு சாத்திரங்கள் எல்லாம் தெரியும் அதுக்கு என்ன. ஆனால் இப்ப ஞானாசிரியன் வந்து உணர்த்தும் போது என்ன புதுசா உணர்த்தா நூல்ல இருக்கதான உணர்த்துறான் அப்படின்னா இப்பொழுதுதான் அது அனுபவமாக அதை உணர்கின்றது. அனுபவத்தில் காட்டுகின்றான் நீ ஆன்மா. சாத்திரம் வந்து நமக்கு அறிவிக்கின்றது அவ்வளவுதான், அவன் அனுபவத்தில் காட்டுகின்றான் நீ ஆன்மா. இதுகாரம் நீ ஐம்பொறிகளாகிய அந்த மற்ற தத்துவங்களோட சேர்ந்து இருந்தாய், அதனால உன்னுடைய பெருந்தன்மையை நீ அறியவில்லை. என்ன அப்படின்னா நீ சித்துப்பொருள், அவையெல்லாம் சடப்பொருள், அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்படக்கூடிய ஏகதேச பொருள்கள், இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் அப்படின்னு அளவுக்கு உட்படக்கூடிய ஏகதேச பொருள்கள். நீயோ அளவு கடந்த பொருள், நித்த வியாபக பொருள் நீ. ஆகவே நீ என்னை சார்ந்து, வியாபக பொருளாகிய என்னை சார்ந்து நான் வழங்கும் இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உணர்த்தும் போது அனுபவபூர்வமாக அதை உணர்கின்றது. மாணிக்கா சுவாமியில் ஈரட்டாண்டாவே எல்லா ஆகமும் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து முடிச்சாச்சு. அப்ப குருந்த மரத்திலே சுகமான உணர்த்தும் போது அதே சாஸ்திரத்தை தான் அவனும் உபதேசிக்கின்றான். ஆனா அப்ப என்ன உணர்கின்றார், எல்லாத்தையும் அனுபவபூர்வமாக உணர்கின்றார். வாதவடிக புராணத்திலே அது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அப்ப அனுபவபூர்வமாக உணர்கின்றார். அப்ப வந்து அந்த ஐம்பறிவுகளின் சார்பை நீத்து விடுகின்றார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். துணையான சுற்றங்கள் அந்த தத்துவ கூட்டங்கள் இல்லையா. இறப்பு நிலையில் கூட நாம் சில தத்துவங்களை விட்டு நீங்கத்தான் செய்கின்றோம் சண்முகரையா சொன்னார்கள். இன்னும் சில தத்துவங்களை வைத்திருக்கின்றோம் சூக்குணர் தத்துவங்கள்லாம். ஆனா நீங்க எதை சார்ந்தோம், மலத்தை தான் சார்கின்றோம் இந்த இடத்துல. எப்படின்னா இப்பவும் இவர்களும் தத்துவத்தை விட்டு நீங்குகின்றார்கள், ஆனால் மலத்தை சாரவில்லை சிவத்தை சார்கின்றார்கள். ஆகவே இறப்பு நிலை என்பது வேறு, முத்தி நிலை என்பது வேறு. நாம அதுக்கப்புறம் அண்ணாக்கு ஒரு நிலை பேரு கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சிவலோகம் அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னா எழுதுறோம். அவனுடைய தாற்பயம் தெரியவில்லை, எதற்காக அப்படி எழுதணும் சில சமயம் வருத்தமா இருக்கு. சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்னு வருத்தம் வருந்ததேங்கன்னா அவர் காலமானார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் எழுதணும். சிவலோக பதவியின் அடைஞ்சாம அங்க வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதை பொறுத்து நம்ம வருத்தப்பட்டு நம்ம என்று நாம வந்து சிவபெருமானை சேர்வது, இதெல்லாம் நம்ம வருத்தம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இப்ப சிவபெருமான் எப்ப நீ வருத்தப்படாத நல்லா பிறந்துகிட்டே இரு, பிறந்து 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 அனுபவிச்சுட்டே இருந்துட்டுவார் இல்லையா. ஆகையினாலே அந்த சிவலோக பதவி சிவலோக பதவின்னு ஒரு நல்ல 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 நோக்கத்தோட போட்டு கடைசியில் அதுதான் மரணங்க மாதிரி ஆக்கி போட்டாரு. அதை அதனால அதே கூட நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்கு என்ன எத்தனை வினை இருக்கும், வினை எப்படி இருக்கும், அதுக்கேற்ற பிறகு அடையும் இல்ல வினை இல்லைன்னா சிவபெருமானே அடைந்துவிடும், அது வேற விஷயம். ஆக அந்த மாதிரி ஞானாசியன் உணர்த்த வேண்டும், அப்பதான் அதுக்கு சிவலோகம் கிடைக்கும். அதுக்கு அதை கேட்டபடி ஒரு மேலான பிறவி எடுத்து அந்த பிறவியில சிவபெருமான் குருநாதனாக வாய்த்து அதை அடையும், அவ்வளவுதான், இல்ல வேற ஒண்ணும் இல்லை. அப்படி அவன் உணர்த்தும் பொழுது சிவமாகி என்னை சார வேண்டும் கோபத்துவது சில ஆன்மாக்களுக்கு அந்த அந்த பக்குவம் மிகுதியினாலே நாலாந்தர சத்தியவாதத்தில் இருப்பதனாலே, ஆகா சிவமல்லவா நாம் சார வேண்டிய பொருள் என்கின்ற ஒரு தாகம் அதிகமாக இருப்பதனாலே அவன் அறிவிக்க அறிவிக்க உடனடியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து சத்துவங்களின் சார்பை உடனடியாக விட்டுவிட்டு என்ன செய்யும், சிவச்சார்பை மேற்கொள்ளும், சிவச்சார்பை மேற்கொள்ளும். ஆனால் வேறு சில ஆன்மாக்கள் என்ன செய்யும் தெரியுமா, அவற்றினுடைய பக்குவம் அவற்றினுடைய பக்குவத்தை என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் உணரும். ஆகா சிவம் தான் சார வேண்டிய பொருள், சிவத்தை சார வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு நிகழும், கொஞ்சம் மெதுவா நிகழும், அவ்வளவுதான். அவன் சொல்றான், ஞானாசிரியன் சொல்கின்றான், சிவபெருமானே சொல்கின்றான், அதை கேட்டு அப்புறம் அதை சிந்தித்து அதுக்கப்புறம் தெளிவு பெற்று தெளிவு பெற்று உடனடியாக அந்த சிவபெருமானுடைய திருவடியை சாரும். வேறு சில ஆன்மாக்களிடம் இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இதெல்லாம் ஒன்றெடுத்து ஒன்று வேகமாக நடக்கும். இந்த படிநிலைகள்ல வந்து மாற்றம் இல்லை. ஞானாசிரியன் உபதேசம் செய்வதை நீ ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை அப்படின்னு உபதேசம் செய்வது வந்து கேட்கணும், கேட்டு அதை சிந்திக்கணும், சிந்தித்து தெளிவு பெறணும். ஆமா நாம் இதுவரை சார்ந்ததெல்லாம் அசத்து தான், நாம் இதுக்கு முன்னால நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் சாத்திரங்கள் எல்லாம் அது பூரா உண்மைதான் உண்மைதான் என்று அனுபவமாக அப்போது உணர்ந்து அவற்றின் சார்பை விட்டு சிவத்தை சாரும். இது கொஞ்சம் மெதுவாக நிகழும். இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்ங்கிறது சில ஆன்மாக்களிடம் கொஞ்சம் மெதுவாக நிகழுங்க. அந்த மெதுவாக நிகழ்கின்ற ஆன்மாக்கள் இருக்க அது எச்சரிக்கையா இருக்கணும். மெதுவாக நிகழும் போது திடீர்னு பழைய ஆள் வந்து புடிச்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா. அந்த பழைய ஆள் மேல ரொம்ப அச்சம் உள்ளவர்கள், அவன் இருக்காயா மெதுவா போனா புடிச்சிருவான் சார்ந்து விடுவார்கள், வைத்தலுமே துறந்தொழிந்தேன்னு இல்லையா. கொஞ்சம் மெதுவா நிகழும் போது என்னன்னா, அந்த பழைய பயிற்சி இதை சிந்திச்சுட்டு இருக்கும் போதே உலக சிந்தனை இடையில குறுக்கிடலாம். அவ மலச்சார்பு, பிரபஞ்ச காட்சிப்படுதல் இல்லையா, இந்த மாதிரி நிகழலாம். அப்ப என்னன்னா, நீ வந்து கருவிகளோடு சார வேண்டாம், திருப்பி அதை வேடர்கள்னு சொல்லியாச்சு. நீ அரசகுமாரன் வேடர்களோடு சார்ந்தால் அது முறையல்ல. சும்மா ஒரு ஓமைக்காக சொன்னவங்க, அது வந்து ஓமை சொல்லி தான் தெளிவு வைக்கணும். ஆனா அரசகுமாரன் வேடர்களோடு சேர்ந்தாலும் சரி, இல்லது யார் கூட சேர்ந்தாலும் சரி, எல்லாம் வேடர்களை விடவும் பொல்லாத கூடியவர்கள் எது இந்த மலங்கள்லாம். ஆனாலும் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கோம். இதுக்கு கொடுத்த துன்பத்தை வந்து வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. வேற யார் மூலமா என்ன துன்பம் வந்தாலும் எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த மலங்கள் தான் இல்லையா. ஆகையினாலே அங்கே சொன்னார், ஐம்புல வேடர்கள் இந்த சைவ சித்தாந்த மரபை அருணகிரியார் அப்படியே பிடித்துக் கொண்டார். ஏன்னா அருணகிரியார் பேசுவது எல்லாரும் சைவ சித்தாந்தி இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் சைவ சித்தாந்தி யாரெல்லாம் சைவ சித்தாந்தி அல்ல அப்படின்னு அறுவடை செய்யக்கூடிய எனக்கு கிடையாது. நீங்கள் எதை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் முப்பொருள்களை உடன்படுகின்றார்களா, அதிலே மும்மலங்களிலே குறிப்பாக ஆணவ மூலத்தை உடன்படுகின்றார்களா, சிவபெருமானே பரமபதி என்பதை உடன்படுகின்றார்களா, அந்த பரமபதிதான் முருகன் என்றும் அவர்கள் உடன்படுகின்றார்களா, அந்த பரமபதிக்கும் மேலாக முருகனை வைத்து சொல்கின்றார்களா, அல்லது அவர்தான் அவர் ஒன்றுதான் சொல்கின்றார்களா, இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக கேட்டு அப்புறம் நீங்க உடன்படணும். ஏன்னா திருப்புகள் பாராயண வகுப்புகள் எத்தனையோ இடத்துல நடக்கின்றன. ஆனா கடைசியில் பார்த்தா சிவபெருமான் முருகர் விஷ்ணு பிரம்மா அப்படியே கட்டிட்டே இருந்தா நீங்க நான் எல்லாரும் ஒண்ணு இருப்பார்கள் கேட்டீங்களா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோட திருப்புற எடுத்துக்கிறாங்க. தமிழ் தமிழ் சொல்லி சிலர் எடுத்துக்கிறாங்க, சிலர் அதில் எவ்வளவு வடமொழி போட்டிருக்காரு அதனால நம்ம அதை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சிலரும் எடுத்துக்கிறாங்க. நோக்கம் என்ன, சைவம்னு ஒண்ணு இருக்குங்க, அதை நினைக்கணும் எல்லாரும். தமிழ்னு ஒண்ணு இருக்கு இருக்கட்டும், வடமொழின்னு ஒண்ணு இருக்கு இருக்கட்டும், இன்னும் என்னெல்லாமோ கொள்கைகள் இருக்கு, இனம்னு இருக்கு, நாடுன்னு இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், அது மாதிரி சைவம்னு ஒண்ணு இருக்கு, முப்பொருள் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதை சார்பாக கொண்டு அதை வைத்துத்தான் ஒருவர் சைவரா அல்லவரா என்று கொள்ள வேண்டும் இல்லையா. அருணகிரி பெருமான் நம்முடைய சித்தாந்த கொள்கை எப்படி பற்றி இருக்கின்றார், யார் எந்த மாதிரி விளக்கம் ஒருத்தர் சொன்னார்னா அவர் சைவரா முடிவு பண்ணிடலாம். குருதி புலால் என்பது தோல் நரம்புகள் கிருமிகள் மாலம்பி சீத மண்டிய குடர் நீளம் ரோமங்கள் என்ற குடநின ரோமங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காயத்தை சொல்லுவார். உடம்ப வர்ணிச்சார் இப்படி, இந்த காயம் காயத்தை ஒரு குடில்னு சொல்லுவார். இந்த உடம்பு இப்படி ஏழு வகையான தாதுக்களாலே ஆக்கப்பட்ட இந்த உடம்பாகிய குடிலே குடிலிடை ஓர் ஐந்து வேடர், ஐந்து வேடர்கள் இருக்கின்றார்களாம். இந்த ஓமையை அப்படியே எடுத்து வச்சிருக்கார். குடிலிடை ஓர் ஐந்து வேடர், அந்த வேடர் யாரு, ஐம்புலங்களில் ஓடக்கூடிய வஞ்சகர்கள் அப்படின்னாரு. யாரு இந்த ஐம்பொறிகள், கண்ணு என்ன செய்வான், அவன் வந்து உருவங்கிற புலன்ல ஓடுவான், காது ஓசைங்கிற புலன்ல ஓடுவான். இப்படி ஐம்புலனில் ஓடக்கூடியவர்கள், காய குடிலிடை ஓரைந்து வேடர், ஐம்புல அடவியில் ஓடும் துராசை வஞ்சகர், கொடியவர் மா பஞ்சபாதகம் செய்ய அதனாலே, இவர்கள் பஞ்சமா பாதகங்களுக்கு திருப்புகின்றனர், அடியனை திருப்புகின்றனர். அதனால அடியன் என்ன செஞ்சிட்டேன், சுருதி புராணங்கள் ஆகமம்புகர் சரியை கிரியா அண்டர் பூசை வந்தனை துதியோடு நாடும் தியானம் ஒன்றையும் முயலாமே. இந்த மாதிரி சிவபுண்ணியங்கள் செயல்களெல்லாம் செய்யணுங்கிற ஊக்கம் அதனால் அடியனுக்கு வரவில்லை. ஏனென்றால் இந்த ஐம்பொறிகளாகிய வேடர்கள் இந்த ஐம்புலன்களாகிய இந்த சேற்றில என்னை இழுத்துக்கொண்டு ஓடுகின்றார்கள். அஞ்சு பேர் அஞ்சு பக்கம் இருக்கின்றார்கள், ஒருத்தனை சமாளிச்சுட்டு உட்காந்துருந்தா அடுத்தவன் எடுத்துருதான், என்ன செய்வது. அதான் மனுஸ்மிருதியிலே அருமையாக ஒரு கருத்து உண்டு, ஐந்து புலன்களையும் கட்டுப்பாடாக வைத்திருக்கின்றவன் அந்த ஐந்திலுமே சமமான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு புலனிலே கொஞ்சம் அவன் தளர்ந்து போயிட்டான், ஒரு புலன்ல சரி நடக்கட்டும் அனுபவம் அப்படின்னு விட்டுட்டான்னா, ஒரு சின்ன ஓட்டம் தான் போறோம் பாத்திரத்துல, அது வழியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தண்ணியும் வத்தி போயிரும். அது மாதிரி ஞானம் எல்லாம் வந்து நம்ம கற்ற ஞானம் எல்லாம் நம்மளை விட்டு விலகிவிடும். அதான் குமரகு சுவாமிகளும் சொல்லுவார், கல்விக்கும் காமத்துக்கும் ஒரு ஏற்றதாழ்வு சொல்லுவார். இது முதலில் இன்பம் போல் காட்டி பெருத்த துன்பம் தருவது காமம், இது துன்பம் போல காட்டி பேரின்பம் அடைப்பது கல்வின்னு நீதிநெறி சொல்லுவார். அதனால அந்த அதனால தான் புலநடக்கத்தை வற்புறுத்துகின்றார்கள், எல்லாருக்கும் வற்புறுத்துகின்றார்கள். காக்க பொருளா அடக்கத்தை, 50 ரூபா பயிர வச்சிருந்தோம்னா இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் எவனாவது எடுத்துட்டு போறான்ட்டு இருக்க மாட்டோம், எப்படி வச்சிருப்போம். அத மாதிரி அடக்கத்தை காக்க வேண்டும் வள்ளுவர். ஏன் காக்கணும் அப்படின்னா, அதனை நோங்க ஆக்கம் இல்லை உயிருக்குனார், அதை விட ஆக்கம் இல்ல. எத்தனை சென்ட் நிலம்னாலும் இருக்கலாம், எவ்வளவு டெபாசிட்டும் இருக்கலாம், எவ்வளவு வீடு எழுந்தாலும் இருக்கலாம், பொன் பொருள் இருக்கலாம், முதல்ல எல்லாத்த விட ஆக்கம் இதுதான். ஏன்னா எந்தெந்த பிரிவில் இல்லாமோ நம்மளை கொண்டு போய் தள்ளிடும் இந்த அடக்கம் இல்லாமல். காக்க பொருளா அடக்கத்தை நமக்கே வலியுறுத்தி இருக்க. அப்பதான் இந்த தவநிலையில ஈடுபட முடியும். இந்த தவநிலையில ஈடுபட்டால்தான் சிவபெருமானே வந்து நமக்கு உபதேசம் பண்ணுவார் இல்லையா. அப்ப தவநிலையில ஈடுபடுறதுக்கு இந்த பொறிகள் விடணுமே, அதை விடமாட்டேங்கிறே இந்த பொறிகள் என்று சொல்லி நம்பொருட்டு அருணகிரி பெருமான் அப்படி அருமையாக பாடியிருக்கின்றாங்க. ஆக அப்படி உணர்த்திய உடனே சில ஆன்மாக்கள் கொஞ்சம் மந்ததரம் மந்தம் அந்த மாதிரி சத்தினிவாதத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் சிந்திக்கும், அதனோட சிந்தனை கொஞ்சம் மெதுவா நிகழும். அப்போ வந்து அது மெதுவா நிகழ்வதனால பழைய பயிற்சி வயத்தால் பிரபஞ்சம் காட்சிப்படும். இப்ப சொன்னார், நீ பாசஞானத்தை சாராதே, பசுஞானத்தையும் சாராதே, ஏற்கனவே உனக்கு சாஸ்திரத்தை உபதேசிக்கின்றேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். என்ன ஆறாம் சூத்திரத்தை அவன் சொல்லிவிட்டேன், அவன் வாக்கு நாம் எப்படி இருக்கின்றோம், வாக்கு மனாதீத கோசலமா இருக்கின்றோம், பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவனாகவும் பதிஞானம் ஒன்றினால் மட்டுமே அறியப்படுவனாகவும் யாம் இருக்கின்றோம் என்று ஆறாம் சூத்திரத்திலே உணர்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்றார். ஆகையினாலே என்னை எப்படி அறிய வேண்டும்னா, பதிஞானம் ஒன்றையே சார்பாக கொண்டு அறிய வேண்டும். எங்க அறியணும் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் வைத்துதான் பொருள்கள் அறியிறோம். இப்ப இந்த பிரபஞ்ச சார்பையே நீத்தாச்சு, இந்த பிரபஞ்சத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருவிகள் கூட்டத்தின் சார்பையே நீத்தாச்சு. கருவிகளோட சார்பு தான் தானே பிரபஞ்சம் தெரிய போகுது, தத்துவங்களே நீத்தாச்சு. நீத்தாச்சுன்னா பற்றுக்கூட வேண்டாமா, சிவபெருமானுடைய திருவுருளே பற்றுக்கூட கொண்டாச்சு. இதுவரை நமக்கெல்லாம் எப்படின்னா, நம்ம அறிவுக்கு பற்றுக்கோடு தத்துவங்கள், தத்துவங்கள் சோர்வடைஞ்சிட்டுனா உறக்கம் வந்துருது, நம்ம அறிவு மலச்சார்பு வந்துட்டு அர்த்தம், உறக்கம் வந்துட்டுனா அறியாமே வந்து விட்டது. அப்ப நம்ம அறிவுக்கு இப்போ எல்லாம் தெரியுதுன்னா தத்துவங்களை பற்றுக்கூடாக பட்டிருப்பதனாலே விடயங்களை அறிய முடிகின்றது. இதே போல அந்த ஆன்மாவுக்கு உபதேசம் கேட்ட ஆன்மாவுக்கு அது தத்துவங்களை விட்டு 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 திருவருளையே பற்றுக்கொள்கின்றது. அப்ப ஒரு அஞ்சு அவத்தை இருக்குங்க. இப்போ நான் நம்முடைய அனுபவத்தில் நாம தத்துவங்களை விட்டு 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 மலச்சார்பை அதிகப்படுத்திக் கொண்டே போகும்போது கீழ் நோக்கி அவத்தி வருது, கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள்னு வருது. அது மாதிரி அந்த தவங்களை முடித்த ஆன்மா சிவருமானே ஞானாசிரியனாக வந்து அருளப்பெற்ற ஆன்மா அவன் உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தினாலே அந்த மலச்சார்பு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி 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 இந்த மாதிரியே தத்துவ சார்பு, இந்த தத்துவங்களின் சார்பு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி, ஆனால் நம்மளை போல தத்துவங்களை விட்டு மலத்தில் அழுந்தாமல் அந்த தத்துவ சார்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி 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 சிவத்தில் அழுந்தும். இங்க மலத்தில் அழுந்தழுந்த கீழ் நோக்கி அவத்தை வந்து போல அங்க சிவத்தில் அழுந்து அழுந்த மேலான உயர்ந்த அவத்தைகள் நிகழும். அவத்தையினாலே இதை மாதிரி நினைச்சக்கூடாது அப்படிங்கறது அந்த நனவு வந்து நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம். அங்க மேல போக போக தான் நல்லது, இங்க உயிர்ப்படங்கள் போக போக உயிர்ப்படங்கள் அறியாமை தான் அதிகமாகிட்டு போகும். அங்க வந்து ஞானம் விளங்கிக் கொண்டே போகும், மேலும் மேலும் ஞானம் பிரகாசித்துக் கொண்டே போகும். நின்மல துரியாதீதம் தான் முடிவான நிலை. அதான் சிவநாசர் சொன்னா, நம்மள மாதிரியே அவரும் இந்த திருமணி நல்லூர் தானே இருந்தாரு இகண்டார் நினைக்கக்கூடாது. நம்மள மாதிரி தானே நனவு நிலையில தானே இருக்காரு, சாக்கிரத்தை தான் இருக்கா நினைக்கக்கூடாது. சாக்கிரத்தில் இருந்து கொண்டே அதீதத்தை இயற்றக்கூடியவர் சொன்னார். அதீதம்னா என்ன, நின்மலம், நின்மலவத்தை. அதான உண்மை உலகத்தை தான் அருமையா சொன்னார்களே, வாக்கு மனமிறந்த வான்கரல யானன் ஒரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா என்று மெய்கண்டார சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலையிலே பாசஞான பசுஞானங்களுக்கெல்லாம் அவன் அப்பாற்பட்டவன். எனவே திருவருளையே சார்பாக கொண்டு தத்துவங்களை தான் விட்டாச்சு, ஆன்ம அறிவால தான் அறியணும். ஆனா ஆன்ம அறிவிற்கு ஏதாவது ஒன்று காட்டாக இருந்து காட்ட வேண்டும். அந்த காட்டாக இருந்து காட்டுவதற்கு தான் ஐயா அவர்கள் சொன்னது போல வியஞ்சகம் என்று பெயர். இப்ப நமக்கு தத்துவங்கள்லாம் வியஞ்சகம், வியஞ்சகம் என்ன, துணைக்கு இருப்பது. உணவு பொருள் கூட வேஞ்சகம்னு சொல்ற வழக்கு சில ஊர்களில் உண்டு, ஏதாவது ஊருகா என்ன இந்த மாதிரி வைப்பாங்க பாத்தீங்கன்னா, அதை வியஞ்சகம்னு சொல்லி பேச்சு வழக்கில் அது கூட எப்படியோ அறிவிக்கலாம், துணையாக இருப்பதுன்னு அர்த்தம். இப்ப வியஞ்சகமாக இருப்பது பொறிகள், மற்ற தத்துவங்கள். அந்த நிலையில வியஞ்சகமாக இருப்பது திருவருள் ஒன்றுதான். ஆன்மா அறிவிலே திருவருள் நிலை பெற்றிருக்கும்படி இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும், திருவருளை சார்பாக கொள்ள வேண்டும். சார்பாக கொண்டு அந்த சிவபெருமானை தரிசிக்க வேண்டும், அந்த சிவ தரிசனம் நிகழ்வு. இதான் சிந்தித்தல், என்ன ஆச்சாரியனுடைய உபதேசத்தை சிந்திக்கின்றது. சிந்திக்க சிந்திக்க அதுக்கு சிவபெருமான் தரிசனம் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது இல்லையா. சரி, சிந்தித்து தெளிந்த பிறகு அப்புறம் நிட்டைன்னு இருக்க அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க சிவ தரிசனம்லாம் நிகழாது. தான் சிவ தரிசனம் செய்கின்றோங்கிற ஒரு உணர்வு கூட நிகழாது, சிவத்தோடு ஒன்றி விடும். அதைத்தான் பத்தாம் சூத்திரத்தில் படிக்க போறோம், சிவத்தோடு ஒன்றி விடும், அதுதான் தெளிதல். ஒன்றியனால அதுக்கு என்ன பயன், அதைத்தான் பதினொன்று சூத்திரம் படிக்க போறோம், அதான் நிட்டை இல்லையா. ஆக எட்டாம் சூத்திரம் ஆன்மாவிற்கு சாதனமாவது திருவுருள் என்றும், அது வரும் அது வரும் வழியாவது, இது தவத்தினை இயற்றினால் தவத்தின் பயனாக குருநாதர் மூலமாக வரும் என்று சாதனமும் அது வரும் வழியும் சொன்னார். ஒன்பதாம் சூத்திரத்தில் அந்த சாதனத்தை அது வரக்கூடிய வழியிலே பெற்ற ஆன்மா அந்த சாதனத்தை கை கொண்டு எப்படி சாதிக்கின்றது என்று அது சாதித்தலை சொன்னார் ஒன்பதாம் சூத்திரத்தில். ஆக சாதனையில் முடிஞ்சது. ஏழாம் சூத்திரத்தில் சாதிக்கும் அதிகாரி யார் ஆன்மான்னு சொன்னார். அது சாதிக்க வேண்டிய வேலை என்ன? அசத்தை நீக்கி சத்தை கொள்ள வேண்டும். அது ஏழாம் சூத்திரம் சொன்னார். அதான் உண்மை அதிகாரத்தோட தொடக்கம். எட்டாம் சூத்திரத்தில் இதை சாதிப்பதற்குரிய சாதனம் எது, அது எந்த வழியில் வரும் என்பதை சொன்னார். அது எட்டாம் சூத்திரம். ஒன்பதாம் சூத்திரத்தில் அந்த சாதனத்தை கை கொண்ட ஆன்மா அதை கொண்டு எப்படி சாதிக்கின்றது என்பது ஒன்பதாம் சூத்திரம் சொன்னார். இனி பத்தாம் சூத்திரத்தில் இப்படி சாதித்ததனால் அது பெரும் பயன் என்ன என்று சொல்வதனால பயனியல்னு வருது. பத்தாம் சூத்திரம் சாதித்தனால் பெரும் பயன். பயன் ரெண்டு, பயன் என்ன முத்தின்னு சொல்லுவீங்க இல்லையா, அது தமிழ்ல தமிழுக்கு வாங்க வீடு பேரு. அந்த இடத்துல அந்த தமிழ் முத்தியை வந்து தமிழ்ல சொல்றதுல ரொம்ப சிறப்பு இருக்கு. முத்தின்னு சொல்றதை விட வீடு பேரு, முத்தி என்பது வீடை மட்டும்தான் குறிக்கும், பேருங்கதான் உள்ளடங்கி இருக்கு. நாம தமிழ்லையும் வீடுன்னு சொல்றோம் இல்லையா. வீடு பேரு என்பது முழுமையான சொல். விட வேண்டியது எது, பெற வேண்டியது எது, ரெண்டும் இருக்கு. அப்ப பயன் என்பது வீடு பேரு. அதிலே வீடு என்பதை சொல்லக்கூடியது இந்த பத்தாம் சூத்திரம், பேரை சொல்லக்கூடியது பதினொன்றாம் சூத்திரம். வீடு என்பது அதாவது பாச நீக்கம், அது ஒரு பயன். பாச நீக்கம் பெரிய பயன்க. அது எவ்வளவு பேதமே செஞ்சிருக்கு இந்த பாச கூட்டம். நம்ம கூட வந்துட்டு பெரிதிரிந்து பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீடை தருவது ஒன்று சொன்னார் பாத்தீங்களா. அப்ப பேதையார் கேண்மை நீங்குவதே ஒரு பயன் அவர் சொல்லியிருக்காரு. சைவ சாந்தத்தை அப்படி சொல்லியிருக்காரு அவர். ஆனா பாச நீக்கம் ஒரு பயன் நம்ம சொல்றோம், அதுக்காண்டி சொல்றேன். இதுக்கு பயன் வந்து பாச நீக்கம். பத்தாம் சூத்திரம் பயன் இல்லையே இருக்கு. என்ன பயனை சொல்கிறது? பாச நீக்கமாகிய பயனை சொல்கின்றது. பதினொன்றாம் சூத்திரமும் பயன் இல்லை தான் இருக்கு, அது சிவப்பேறு என்ற பயனை சொல்கின்றது. ஆக இந்த பாச நீக்கம் இருக்கின்றதே, இது எப்படி நிகழ்கின்றது? இந்த ஆன்மா இப்படி சிவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறதல்லவா, தன் அறிவிலே இந்த ஆன்மாவானது தன் அறிவிலே. இப்ப அந்த அறிவை தவிர அதுக்கு வேற எந்த கருவியும் கிடையாது, தத்துவங்கள்லாம் நீங்கியாச்சு. ஆனா அறிவுக்கு ஒரு துணை வேண்டுமே. ஏன்னா ஆன்ம அறிவு என்பது அப்படியே அப்படியே கண் ஒளி மாதிரி அல்லவா, கண் ஒளிக்கு நிச்சயமாக ஒரு துணை வேண்டுமே. இரவு நேரத்தில் வந்து வேற புற ஒளிகளின் துணை வேண்டும், விளக்கு ஒன்று பொருத்தி கொடுணும் அல்லது மின்சார விளக்கு. பகல் நேரத்தில் கூட அதுக்கு சூரிய ஒளியின் துணை வேண்டும் இல்லையா. இப்படி கண் ஒளிக்கு கண்டிப்பாக பெரிதொரு ஒளியின் துணை வேண்டும், எந்த நிலையிலும், இரவிலும் வேண்டும் பகலிலும் வேண்டும். அதுபோல இந்த ஆன்ம அறிவிற்கு அது கட்டு நிலையாக இருந்தாலும் சரி, வேற்று நிலையாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்ம அறிவிற்கு ஒரு துணை வேண்டும். கட்டு நிலையிலே தத்துவங்களின் துணை. எல்லாம் பேக்ரவுண்ட்ல திருவுருள் இருக்கு, முன்னணியில் என்ன இருக்கு, தத்துவங்களை வைத்து அவற்றின் வாயிலாக திருவுருள் உணர்த்துகின்றது. அப்ப முதல் துணை வந்து அதுக்கு தத்துவங்கள் தாங்க. முத்தி நிலையிலே தத்துவம் எல்லா தத்துவம் நீங்காச்சு. அப்ப எது துணை? திருவுருள் ஒன்றுதான் துணை. அந்த துணைதான் நிலைத்த துணை. அதனாலதான் உற்சாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். உன்னுடைய அருள் மாத்திரமாக எனக்கு வேண்டும், அப்பதான் வந்து உன்னை அறிய முடியும். உன்னுடைய அருள் இருக்கட்டும், தத்துவங்களும் இருக்கட்டும்னா அது கட்டு நிலை. அப்ப நான் விடயங்களை தான் அறிய முடியும். இந்த கட்டு நிலையை நான் விரும்பல, அதனாலதான் நான் வேற எதையும் விரும்பல. வேண்டேன் புகழ். புகழ் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கார், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் பொன்றாது நிற்பது என்று சொல்லியிருக்கார் ஐயா. இது என்ன ஐயா அப்படின்னா, அந்தந்த அதிகாரி பற்றி சொல்லியது. ரொம்ப கீழ்நிலையில் இருக்கான், அவனுக்கு அறம் செய்யணும்னு ஊக்கத்தை கொடுத்து அந்த புகழ் வரணும், அந்த புகழெல்லாம் அனுபவிக்கணும், அதன் காரணமா மேலுலகத்தில் போய் அந்த புகழ புகங்களையும் அனுபவிக்கணும். அனுபவிச்ச பிறகுதான் அவனுக்கு அது தெரியும். அந்த பக்குவப்பட்டவனுக்கு அவர் துறவரவியல் வச்சிருக்காரு. இந்த புகழெல்லாம் கடந்து வந்தவனுக்கு தான் துறவரவியல் வச்சிருக்காரு. வள்ளுவர் பெருமான் நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம் இல்லையா, இசைப்பட வாழ்ந்துட்டோம், பசை ஒளிய வாழ்ந்துட்டோம், ஆனாலும் இன்னும் இந்த பிறவி துயரமாவே இருக்கின்றது, இது ஒரு நிலையான இன்பம் கிடைக்கலையே அப்படிங்கும் போது சொன்னார். புக்கில் அமைந்தின்று கொள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனுக்கு சொல்றார். ஞானம், துறவு, மெய் உணர்தல், அவாறுத்தல் அதுவும் சொல்லியிருக்காரு. சொல்லாம உடனே ஆன்மா படிமுறையில் தான் அறியும். அதனால இந்த படிமுறையில இந்த சாதாரண அறங்களை சொல்லி அப்புறம் மேலான அறத்தை சொல்றார். அப்படி ஆக இந்த ஆன்மாவானது தத்துவங்களை எல்லாம் நீக்கிவிட்டது. இப்ப அதுக்கு திருவுருள் ஒன்றுதான் துணை. தன்னுடைய அறிவிலே அந்த திருவுருள் விளங்குமாறு இந்த ஆன்மா தத்துவ சார்பை விடுத்து தன் அறிவிலே திருவுருளையே பற்றாக கொண்டு அந்த சிவபெருமானை தரிசிக்கின்றது. அவனுடைய உண்மை நிலையில் அதை தரிசிக்கின்றது. ஆன்மா அந்த நிலையில தரிசிக்கின்றது. இது வந்து அறிவிக்க அறியும் ஆன்மா, அது தானே உணரும் ஆன்மா, பேரறிவுடைய ஆன்மா, பேரருள் அந்த எண்குணங்களுடைய ஆன்மா. அந்த சொரூப நிலை அஜய் அவர் சொன்னது போல அந்த உண்மை நிலையில் வைத்து சிவபெருமானை தரிசிக்கின்றது. ஞான வழிபாடு இது, ஞான நிலை. சரீக்ரியோகம்லாம் முடிச்சான்மாக்கு அது நிகழது, ஞாபகம் வச்சுக்கணும். ஞான நிலைனா அதுக்கே நம்ம நேரம் போயிட முடியாது. சரீக்ரியோகம் முடிச்சு சிவபெருமானே குருநாதனா வந்தபிறதான் நிகழ்கின்றது. அவன் திருவுருளை வழங்க அந்த திருவுருளையே சார்பாக கொண்டு சிவத்தை தரிசிக்கும் போது இடையிடையே பிரபஞ்சம் பழக்க தோஷம் காரணமாக பயிற்சி வயத்தால் இடையிடையே பிரபஞ்சம் காட்சிப்பட்டால் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றதே இது விரைந்து மறையக்கூடிய காணல் நீரின் தன்மையது என்று அந்த ஆன்மா உணர வேண்டும். பிரபஞ்சம் எவ்வளவு துன்பம் கொடுத்தது என்று அந்த துன்பத்தை எல்லாம் அந்த ஆன்மா நினைத்து பார்த்தால் இந்த பிரபஞ்சம் அதற்கு தகி அப்படி வெப்பமாக அப்படி வாட்டும் அப்படி இல்லையா. நம்ம நம்மவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன அழகான சீனரியா, லீவு நாள் அங்க போலாம், ஊட்டி போலாம், கொடைக்கானல் போலாம், எவ்வளவு சீனரிக்கு தெரியுமா, மலை காட்சி, கடல் காட்சி, சூரிய உதயம், சூரிய அஸ்தமம், என்ன அழகா இருக்கின்றது என்று நான் சாதாரண மக்கள் சொல்வார்கள். இவர்களுக்கு இந்த நிலையில எப்படி இருக்கின்றது, உலகம் வெப்பம் தருவதாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், நிச்சயமாக இல்லை. இந்த விடுமுறையில எங்கெல்லாம போய் எதெல்லாம பார்க்கலாம் இல்லையா. ஆனா நீங்க பல இதை பார்த்து விட்டீர்கள், பார்த்து விட்டு மேலான இன்பம் ஒன்று இருக்கின்றது, அது என்ன என்று தெரிய வேண்டும் நோக்கில தான் வந்திருக்கீங்க. இதை வகுப்பு நடத்துவது ஒரு பெரிய சிரமம், பெரிய தியாகம் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இருப்பது மட்டும் ரொம்ப எளிதான காரியமும் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். இன்னும் இந்த விடுமுறை பொழுதுல இருந்து ஏதாவது நம்ம வந்து வழக்கமான ஒரு பணியிலே இருக்கின்றோம், வேற ஏதாவது ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஏதாவது உல்லாசமாக அங்கெங்க போயிட்டு வரலாமே அப்படின்னு கூட நினைப்புகள்லாம் இருக்கும். அவளத்தையும் விட்டு விட்டு இங்க வந்திருக்கோம்னா அதுவும் ஒரு பெரிய காரியம் தான். அதுவும் கூட இந்த மாதிரி மாணவர்கள் இவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்ப வந்து அந்த அதான் பக்குவ நிலையில் உள்ள பேதங்கள் பாத்துக்கோங்க, எல்லாராலையும் வர முடியாது. அப்போ இப்பமே நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வருது, இந்த மாதிரி கேட்கும் அப்படின்னா இன்னும் தவங்களை இந்த சரியக்கிரியவங்களை செய்து 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 சிவருமானே ஞானாசிரியனாக வரப்பெற்ற ஆன்மா அது இந்த உலகத்தை பார்த்தா அது வந்து மயங்கிருமா, இது வந்து வெப்பம் தருவதாகத்தான் அதுக்கு தெரியும். துன்பெப்பம்னா அங்க துன்பம், துன்பம் தருவதாகத்தான் நினைக்கும். இது காணல், இது இன்பம் போல காட்டி காணல் நீர் போல மறைந்து பெருந்துன்பத்தை தரக்கூடியது. எனவே அந்த பிறவி அதற்கு வெப்பமாக தோன்றும். அப்போது அது அந்த பிரபஞ்சத்தை வெறுக்கும், திருவுருளை மறுபடியும் சார்பாக கொள்ளும். ஏதோ பயிற்சி வைத்தால் அந்த பிரபஞ்சம் காட்சிப்பட்டது. திருவுருளை சார்பாக கொள்ளும் போது இப்போ அந்த நிழல உதங்கின கொஞ்சம் வெயிலுக்கு போயிட்டு திருப்பி நிழலுக்கு ஓடி வந்துட்டான்னா அப்ப அந்த நிழல் உனக்கு எவ்வளவு இதம் செய்யும், எவ்வளவு இதமாக உனக்கு தோன்றும். அதுபோல தண்ணீரெல்லாம் பதி என்றார். பதி என்பது இங்க திருவருள்னு கொள்ளணும், பதி ஞானம் ஆகுபேர்னு சொல்வார். இந்த திருவருள் தண்ணீரல் குளிர்ச்சி தரும் நிழல் போல விளங்குகின்றது. இந்த நிழல் போல விளங்கி சிவனை காட்டி கொண்டிருக்கிறது, சிவ தரிசனம் நிகழ்து. ஒன்பதாம் சிவ தரிசனம் தாங்க, சிவ தரிசனம் நிகழ்கின்றது. இந்த சிவ தரிசனம் நிகழ்ந்த போது இந்த தரிசனம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், மீள மீள அந்த பிரபஞ்ச காட்சி வந்து இடர்பாடு செய்யாமல் இந்த சிவ தரிசனம் நிலைக்க வேண்டும் என்றால் விதிப்படி பஞ்சாக்கரத்தை ஜபிக்க வேண்டும். விதி என்பது இதுதான், இந்த பிரபஞ்சம் நிலையற்ற காணல் நீர் போன்றது. ஆகவே இதன் வாயிலாக வரக்கூடிய பாசஞானம் பாசஞானத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இந்த திருவுருள் ஒன்றையே சார்பாக கொண்டு நாம் சிவத்தை அறிய வேண்டும். இந்த உண்மையை போல அஞ்செழுத்து உணர்த்தும் எல்லாமே இருக்கு அதுல. இது சாத்திர கருத்து இல்லாம சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும். ஆகமும்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணல் அருமறையும் சொல்லியிருக்காரு. எப்படி ஆகம சிவபெருமான் வாக்கோ அது மாதிரி வேதம் சிவபெருமான் வாக்கு என்று உண்மையுலகத்தை சொல்லிட்டார். ஆகவே நமக்கு அந்த சந்தேகமே வரக்கூடாது. தம்மானே அறியாத சாதியார் உலரையன்னு சொல்லி சுந்தரமூர் சுவாமி பாடியிருக்கா. அது மாதிரி தமக்கு உரையாடையாவது எது அப்படின்னு சாதி அறியாத மதத்தவர்களாக நாம் விளங்கக்கூடாது. ஏன்னா எந்த மதத்தவனும் அப்படி வாங்க மாட்டான். நாம அதுக்கு ஒரு வேடிக்கையான எடுத்துக்கட்டா ஆகிடக்கூடாது. அஞ்செழுத்தே ஆகமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதிபா